சிங்கத்தின் கதை. ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றை தமிழில் சொல்லும் நிகழ்ச்சி.
முதன்முறையாக ஒரு சிறுபான்மை அரசை லேபர் கட்சி 1904 அமைத்தது என்று கடந்த வாரம் பார்த்தோம். இப்படி சிறுபான்மை அரசுகள் பல தடவை உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் திடமான அரசாக 3 பதவிக்காலத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. இந்த வாரம் முதல் உலகப்போர் ஆரம்பித்த போது அதில் ஆஸ்திரேலியா ஏன் ஈடுபட்டது, எப்படி ஈடுபட்டது போன்ற விடயங்களை பார்ப்போம். ஆல்ஃபிரட் டீக்கின் மீண்டும் 1905 பிரதமராகிறார். அப்போதைய காலகட்டத்தில் தொலை தொடர்பு என்பது மக்களிடையே பிரபலமாகி வந்து கொண்டிருந்தது. விக்டோரிய மாநிலத்திலிருந்து டாஸ்மேனியாவிற்கு தந்தி தொடர்புகள் ஆரம்பித்துவிட்டன. தொலைபேசி சேவையின் விலையை அதிகரிக்கப் போவதாக அரசு அறிவிக்க அதற்கு பலமான எதிர்ப்புகள் தோன்றியிருந்தன. தொலைபேசி சேவைக்காக வருடத்திற்கு 9 ஸ்டெர்லிங் பவுன்ஸ் கொடுத்தவர்கள் 19 ஸ்டெர்லிங் பவுன்ஸ் கொடுக்க வேண்டி வந்தது. அதற்கு தேவையென்றால் நீங்களே ஒரு தொலைபேசி நிறுவனத்தை ஆரம்பியுங்கள் என்று அரசு பதில் கொடுத்தது. உள்ளூரில் இது நடந்து கொண்டிருந்த வேளை அண்மை நாடான பிரிட்டிஷ் நியூகினி ஆஸ்திரேலியாவின் ஆட்சிக்கு கீழ் கொண்டுவரப்பட்டது. இதற்கு அடுத்த வருடம் நடந்த தேர்தலில் ஆல்ஃபிரட் டீக்கின் மீண்டும் பிரதமராக தெரிவு செய்யப்படுகிறார். இப்போது கட்சிகள் ஓரளவு திடமான நிலையை பெற்று தாமாகவே ஆட்சி அமைக்கும் அளவிற்கு தம்மை அமைத்துக் கொண்டிருந்தன. இந்த தேர்தலில் 50% வாக்களித்தார்கள். ஆனால் வாக்களித்த பெண்கள் தொகை முன்னர் எப்பொழுதும் இல்லாத அளவு அதிகமாக இருந்தது. ஒரு சமத்துவ சமுதாயமா அல்லது தனிமனித சுதந்திரமா முக்கியம் என்பதுதான் இந்த தேர்தலில் அரசியல் கட்சிகள் முன்வைத்த கொள்கைகளின் வித்தியாசம். இந்த வருடம் எல்லோருக்கும் இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்னுரிமை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய பாராளுமன்றம் இப்பொழுதும் மெல்பர்னில் தான் இயங்கி வருகிறது. ஆஸ்திரேலிய தலைநகர் தனியாக அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு குழு இடம் தேடிக்கொண்டிருக்கிறது. தலைநகராக வருவதற்கு டல்கெட்டி என்ற இடம் போதிய ஆதரவை பெறாத நிலையில் கேன்பரா என்ற இடத்தில் தலைநகரை அமைக்கலாம் என்ற வாதம் வலுப்பெறுகிறது. 1907 லேபர் கட்சி தலைவர் கிறிஸ் வாட்சன் உடல் நலத்தை காரணம் காட்டி ஓய்வெடுத்துக் கொள்ள ஆண்ட்ரூ ஃபிஷர் லேபர் கட்சி தலைவராகினார். இவரது இளமை காலம் கடினமானதாக இருந்தமையாலும் இவர் ஒரு சுரங்க தொழிலாளியாக கடமையாற்றியதாலும் தொழில் புரிபவர்களின் கஷ்டங்களை நன்கு உணர்ந்தவராக இருந்தார். ஆஸ்திரேலிய மக்களின் பார்வையில் எல்லோருக்கும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும், கிவ் எவ்ரிவன் அ ஃபேர் கோ என்ற கோஷத்தை ஆரம்பித்தவரும் இவர்தான். 1908 நவம்பர் மாதம் ஆண்ட்ரூ ஃபிஷர் பிரதமராகினார். அவருடைய பதவிக்காலம் 7 தான் நீடித்தது. ஆனால் அவரை அந்த பதவியிலிருந்து வீழ்த்திய ஆல்ஃபிரட் டீக்கின் மீண்டும் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட போது அவருடைய பதவிக்காலம் 11 தான். இப்படி பிரதமர்களும் கட்சிகளும் மாறி மாறி கொண்டிருந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது லேபர் கட்சியும் அதன் தலைவர் ஆண்ட்ரூ ஃபிஷரும் தான். முதல் தடவையாக லேபர் கட்சி பெரும்பான்மை வாக்குகளை பெற்று 1910 ஆட்சி அமைத்தது.
The unions had not then formed themselves into a political party, and while Fisher was working in the Queensland mines, there were a number of widespread and bitter strikes, and he was instrumental in channeling the unrest into a political force.
அதற்கடுத்த வருடம் ஆஸ்திரேலியா தனக்கென ஒரு கடற்படையை ஆரம்பித்தது. தெற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து நார்தர்ன் டெரிட்டரி பிரிந்து ஆஸ்திரேலிய காமன்வெல்த் அரசின் கீழ் ஆளுகை செய்யப்படுகிறது. மக்கள் கணக்கெடுப்பு முதல் தடவையாக நடக்கிறது. ஆஸ்திரேலிய மக்கள் தொகை 4 மில்லியன் என்று கணிக்கப்பட்டாலும் பூர்வீக மக்கள் இந்த கணக்கெடுப்பில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. இங்குள்ள பாரிய பிரதேசத்தில் மக்களை குடிவர அழைப்பதற்காக ஆஸ்திரேலிய அரசு இங்கிலாந்தில் பிரசுரமாகும் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்ய ஆரம்பித்தது. இதே வருடம் கேன்பரா புதிய தலைநகராக பிரகடனப்படுத்தப்படுகிறது. 1913 நடைபெற்ற தேர்தலில் 1 வித்தியாசத்தில் காமன்வெல்த் லிபரல் கட்சி வெற்றி பெற ஜோசப் குக் பிரதமரானார். இப்போதுள்ள லிபரல் கட்சிக்கும் காமன்வெல்த் லிபரல் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதற்கடுத்த வருடம் முதலாம் உலகப்போர் ஐரோப்பாவில் மூண்டபோது முதல் தடவையாக ஆஸ்திரேலிய வீரர்கள் ஆஸ்திரேலிய கொடியுடன் ஆஸ்திரேலிய படைகளாக போருக்கு சென்றார்கள். போரில் அன்சாக் வீரர்கள் படுதோல்வியை சந்தித்தது ஆஸ்திரேலியர்கள் அனைவரின் மனதிலும் கசப்பை ஏற்படுத்தியிருந்தது. செனட் சபையில் லேபர் கட்சி பெரும்பான்மையை கொண்டிருந்தமையால் பிரதமர் ஜோசப் குக் தான் விரும்பியபடி சட்ட மாற்றங்களை கொண்டு வர முடியவில்லை. என்ன செய்தார்? டபுள் டிசல்யூஷன் எனப்படும் இரட்டை கலைப்பு மூலம் இரண்டு அவைகளையும் கலைத்து மீண்டும் தேர்தலை நடத்தினார். போரில் தோல்வி கண்டுகொண்டிருந்த ஆஸ்திரேலியா ராணுவம் குறித்து லேபர் கட்சி முன்வைத்த கொள்கைகளுக்கு விருப்பம் காட்டி லேபர் கட்சி ஆட்சிக்கு வரவும் ஆண்ட்ரூ ஃபிஷர் பிரதமராகவும் வழிவகுத்தது. ஆனால் 1915 மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற கூட்டங்களில் ஆண்ட்ரூ ஃபிஷர் கலந்து கொள்ளவில்லை. அதற்காக அவர் எந்த விளக்கமும் வழங்கவில்லை. அதனை காரணம் காட்டி லேபர் கட்சி மத்திய குழு அந்த கட்சியின் தலைவராக பில்லி ஹியூஸை நியமிக்க பிரதமர் பொறுப்பையும் அவரை ஏற்றுக்கொண்டார். உலகப் போர் உக்கிரமடைந்த வேளை அது. ஆஸ்திரேலிய அரசு என்ன செய்யும்? அதனை அடுத்த வாரம் பார்ப்போம்.
தேசத்தின் கதை நிகழ்ச்சி எழுத்தும் தயாரிப்பும் குலசேகரம் சஞ்சயன்.